நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
காதலும் சாதியும் படைப்பவர் மகா தமிழ் பிரபாகரன்.
இந்து மதத்தின் அடிப்படையை சொல்லும் மனு தர்மம் என்ற நூலே சாதியின் எல்லைகளை வகுத்தது என்கின்றனர் பகுத்தறிவாதிகள். தலையில் பிறந்தவர்கள், தோளில் பிறந்தவர்கள், தொடையில் பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள் என நான்கு வர்ணங்கள். இதற்கெல்லாம் வெளியே தீண்டப்படாதவர்கள் என்கிறது இந்த தர்மம். இந்த நான்கு வர்ணங்களிலிருந்து 3000 பிரதான சாதிகள், அதிலிருந்து 25,000 கிளை சாதிகள் என பல கணக்கீடுகள். சரி, சாதியை எப்படிதான் புரிந்து கொள்வது என்பதற்கு அண்மையில் நிகழ்த்திய ஓர் உரையில் தலித் முரசின் ஆசிரியர் புனித பாண்டியன் விளக்கம் அளித்திருக்கிறார்.
சமூகம் இங்கே எப்படி இயங்குகிறது, ஜாதி எப்படி செயல்படுகிறது, இது ஒரு இந்தியா என்பது ஒரு ஜாதிய சமூகமாக இருக்கிறது என்று ஒற்றை வரியில் புரிந்து கொள்வது அல்ல. அது பல அடுக்குகளாக இருக்கிறது. படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்று அம்பேத்கர் சொல்கிறாரே, அதே போல பல்வேறு படிகளில், அடுக்குகளில் அது பிளவுபட்டு நிற்கிறது. ஒன்றின் கீழ் ஒன்றாக அது பிரிந்து நிற்கிறது. முதலில் வர்ணமாக இருந்தது, நான்கு வர்ணம் தான் இருந்தது, அதுதான் அடிப்படை முரண்பாடு. இந்த நான்கு வர்ணங்கள் தான் இந்த 2500 ஆண்டுகளில் 4000 ஜாதிகளாக, 6000 ஜாதிகளாக அது உருப்பெற்றிருக்கிறது. ஜாதி எப்படி இருக்கின்றது என்று ஒரு கற்பனையை யாரும் வடித்திட முடியாது, எவ்வளவு பெரிய ஓவியராக இருந்தாலும். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்று ஏதாவது சொல்லலாமே தவிர, இதுதான் ஜாதி என்று யாராவது அடையாளப்படுத்தி புகைப்படம் எடுத்து காண்பிக்க முடியுமா என்று சொன்னால் கிடையாது. ஆனாலும் அது 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் எப்படி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அது எல்லாருடைய ஆழ் மனதிலும் அது தைத்திருக்கிறது. எல்லார் மனதிலும் ஜாதி குடிகொண்டிருக்கிறது. யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களும் ஜாதிக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். யார் ஒடுக்கு முறைக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களும் ஜாதி என்ற நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய படையெடுப்புகள் இந்தியா மீது நடந்த போதும், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகள் வந்த பொழுதும், பெரிய நவீன யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செவ்வாய் கிரகத்திற்கு நாங்கள் ராக்கெட்டை அனுப்பிவிடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் ஜாதியையும் உயிரோடு வாழ்வதற்கு நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம்.
உயிர் வாழும் எத்தனை ஆயிரம் சாதிகளும் ஒன்றுக்கு ஒன்று இணையானவை அல்ல. இந்த உட்சாதிக்குள்ளேயே திருமணம் நடப்பது கூட பெரும் குற்றமாக இருக்கிறது என கூறும் மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனி, நான்கு வர்ணங்களே சாதிகளின் அடிப்படை என்கிறார்.
வர்ண சமூகத்தில் மனு இருக்குது இல்லைங்களா, அந்த மனு என்ற அந்த பார்ப்பனிய கருத்தியல் தான் சாதி சமூகத்துக்கு அப்படியே வந்து மாற்றப்படுது, உள்வாங்கப்படுது. அடிப்படையா நாலு அடிப்படைகள் மனுவில் இருக்குது. ஒன்னு பரம்பரை அடிப்படையிலான வேலை, அடுத்தது வந்து ஏற்றத்தாழ்வு, வர்ண ஏற்றத்தாழ்வு அப்படியே சாதி ஏற்றத்தாழ்வாக வருது. பரம்பரை அடிப்படையிலான வேலை இங்கே வருது. அதேமாதிரி வந்து பரம்பரையாக அவன் பிறந்த உடனே இந்த வர்ணம் என்பது தீர்மானிக்கப்படுறது என்பது இங்கே பிறந்த உடனே சாதின்னு தீர்மானிக்கப்படுறதா வந்து மாறுது. அதேமாதிரி பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கை, இது அஞ்சும் அப்படியே கன்வெர்ட் ஆகுது இங்கே. பரம்பரை தொழில், படிநிலை தகுதி, பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கை, எந்த வர்ணத்தில் அல்லது எந்த சாதியில் பிறந்தானோ அவன் அதே சாதியாக அடையாளப்படுத்துவது, இது வந்து வர்ணத்தில் உள்ள விஷயம் அப்படியே சாதிக்கு வந்து மாற்றப்படுது. சாதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க கொஞ்சம். மனுதான் சாதி சமூகம் இங்கே. சோழர் காலத்தினுடைய ஆட்சியினுடைய எந்த அடிப்படையில், எந்த கருத்தியல் அடிப்படையில் ஆட்சி செய்தனா அவனே வந்து அறிவிக்கிறான், மனுவின் அடிப்படையில், மனு நீதி அடிப்படையில் தான் எங்கள் ஆட்சி நடக்குதுன்ட்டு வந்து சோழர் காலத்தினுடைய நீங்கள் கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவனே சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இருந்த பிராமணர்கள் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டு தான் இங்கே சாதி சமூகம் கட்டப்படுது.
அப்பையும் சோழர் காலத்தில், பண்டைய காலத்திலையும் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள், காதலுக்கும் சாதிக்கும் இடையான முரண்பாடு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயமாக எப்படி இல்லாமல் இருக்கும். இதில் என்னன்னா, பண்டைய என்பது வந்து முற்கால சேர சோழர் பாண்டியர் காலத்தில் சாதி சமூகம் கிடையாது. பல்லவர் காலத்தில், அதுவும் மகேந்திரவர்மன் பல்லவன் காலத்தில் கிபி 600 தான் இங்கே சாதி சமூகத்திற்கான விஷயங்கள் தொடங்கப்படுது. தொடங்கப்பட்டு சோழர் காலத்தில் வந்து இன்னும் இருக்கமாகி விஜயநகர பேரரசு காலம் இருக்குது இல்லைங்களா. அப்போ தான் இன்றைக்கி நாம் பார்க்குற சாதியத்தின் அனைத்து அம்சங்களும் வந்து உருவாக்கப்படுது. அப்போது சாதி சமூகம்னு ஒன்று உருவாகும் பொழுது அது இந்த அம்சங்களை உடையதாக இருக்குது. அது அப்போது மீறுதல் காதல் என்பது இயல்பான ஒரு இயற்கை உணர்வு என்ற அடிப்படையிலிருந்து அது வந்து இயல்பானதாக உருவாகி வர்ண சமூகத்திலே அந்த சிக்கல்கள் வரும். ஒரு வர்ணத்தை விட்டு இன்னொரு வர்ண திருமணம் செய்யும்போது அதுக்கான தண்டனைகள்லாம் மனுவில் இருக்குது. இந்த வர்ண சமூகத்தை மீறி இந்த வர்ண சமூகத்தோடு உறவு வச்சு அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்ட்டு வந்து இருக்குது. இயற்கை உணர்வு வந்து அதுக்கு மாறாக இருக்குது. இயற்கை உணர்வு வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தால் காதல் வர்றது இயல்பு. இதை இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா அந்த இயல்பை மறுத்து இந்த ஆணைத்தான் அல்லது இந்த பெண்ணைத்தான்ட்டு சாதிக்குள் காதலிக்க சொல்லுது, சாதிக்குள் திருமணம் செய்து கொள்ள சொல்லுது. அது இயற்கை இயல்பு மீறிய ஒரு விஷயம். அப்போ அந்த முரண் வந்து கட்டாயம் அது தோன்றும் பொழுதே அதுவும் தோன்றிருக்கும். அப்போ அது ஒரு தொடர்ந்த வரலாறு தான்.
காதல் புனிதமும் அல்ல அநாகரிகமும் அல்ல என்னும் சிவவீரபாண்டியன் காதலுக்கும் சாதிக்கும் உள்ள முரண்பாடுகள் பற்றிய கூட்டத்தில் மனுதர்ம எல்லைகளை கடக்கும் காதல்களுக்கும் திருமணங்களுக்கும் வேத விளக்கங்கள் அளித்துள்ளார்.
எங்கள் காதல் புனிதமானது என்று திரைப்படத்தில் வேண்டுமானால் சொல்லலாம். அதையும் தாண்டி புனிதமானது என்பது திரைப்படத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். எதையும் தாண்டி புனிதமானது இல்லை. காதல் புனிதமானதா அநாகரிகமானதா என்று கேட்டால் இரண்டுமில்லை, காதல் இயற்கையானது என்பதே பகுத்தறிவாளர்களின் விடை. ஆனால் சாதி எதற்காக அதனோடு மோதுகிறது என்றால் அடிப்படையில் சாதியை உடைக்கிற ஆற்றல் காதலுக்கு மட்டுமே இருக்கிறது, வேறொன்றும் அல்ல. காதல் ஒன்றுதான் உடைக்கும், நீங்கள் எத்தனை தடைகள் இருந்தாலும் உடைக்கும். அத்தனை தடைகளை மீறியும் காதல் உடைக்கும் என்றால் அது இயற்கை உணர்வு, அதனுடைய வெளிப்பாடு, மிக கடுமையான சட்டம். எதற்கு? வேறு எல்லாவற்றையும் இந்து மதம் மன்னிக்கும், நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் இந்து மதம் மன்னிக்கும், வருண கலப்பை மன்னிக்காது.
இந்த மனுதர்ம அடுக்குகளை எல்லாம் பெரியார் கடும் கேள்விகளுக்கு உட்படுத்தியதாக கூறும் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி பெரியாரின் சொற்கள் வழியாகவே காதலின் உரிமையை சொல்லியிருக்கிறார்.
காதலுக்கு தெய்வீகம் புனிதம் என்ற கற்பிதங்களை கட்டமைப்பதை பெரியார் எதிர்க்கிறார், அது குறித்து எழுதியிருக்கிறார். ஆனால் இறுதியில் சொன்னார், காதல் எப்படி வரும் என்பதை சொன்னார். அன்பு, ஆசை, காதல், காமம், நட்பு, நேசம், மோகம், விரகம் எதுவாக இருந்தாலும் சரி, பெரியார் சொல்றாரு, உண்மையான அறிவார்ந்த காதலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி எதுவாக இருந்தாலும் இதை பற்றி பேசுவதற்கு மற்றொரு பெண்ணோ ஆணோ மற்ற மூன்றாவதர்கள் யாராவதோ பேசுவதற்கோ நிர்ணயிப்பதற்கோ நிர்பந்திப்பதற்கோ சிறிது கூட உரிமையே கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார்.
மனு தர்மத்திற்கு எதிராக இருக்கும் இவ்வாறான வாதங்களுக்கு இந்து மத வரலாற்றின் மீது பெருமை கொள்பவர்கள் அந்த மனு தர்மத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள்? சாதி ஆதரவாளர்கள் சாதிக்கு கொடுக்கும் வரலாற்று விளக்கம் என்ன? அவர்கள் காதலே வேண்டாம் என்கிறார்களா? பொழுதுகள் கடக்கட்டுமே, அவர்களையும் தீண்டிடுவோம்.
காதலும் சாதியும் படைத்தவர் மகா தமிழ் பிரபாகரன். நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசர்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil